வணக்கம் நாகர்.
வணக்கம்.
உங்களிடம் இப்பொழுது என்னென்ன படம் கைவசம் இருக்கிறது?
எங்கிட்ட இப்போ கைவசம் இருக்கிற படங்கள் முருகன் படம், ராமர் படம், ஆஞ்சநேயர் படம், திருவள்ளுவர், இது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு.
நடித்து கொண்டிருக்கிற படங்களை கேட்டேன் சார்.
இப்போ யார் நடிக்கலன்றீங்க? ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா, அப்பா, பையன், பேத்தி, மாமன், மச்சான் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
இல்லை சார், எத்தனை படங்கள்னு கேட்டேன்.
ரசிக்க முடியாத படங்கள் ரொம்ப கம்மி, நிறைய.
உங்க எதிர்காலம் அப்படி இருக்கும் சார்.
இன்னைக்கே சொல்லணும் இல்லையா? நான் உங்களை கேட்கறேன் சார், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பல்லு அப்படின்னு நான் கேட்டா 32 அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லி கேட்டீங்களே தவிர என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா?
உங்க திருமணத்துக்கு பின்புதான் நீங்க பெரிய நிலையை அடைந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் சார், உண்மைதானா அது?
நீங்க கேள்விப்பட்டது அப்படி, நான் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா? மேரேஜ் இஸ் எ ரொமான்ஸ் இன் விச் த ஹீரோ டைஸ் இன் த ஃபர்ஸ்ட் சாப்டர்.
நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயர் மற்றவர்களுக்கு செல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
நான் கவலையப்பட மாட்டேன் சார். ஒரு கட்டடம் கட்டும் போது சவுக்கு மரத்தை முக்கியமாக வச்சு சாரம் கட்டி குறுக்கு பலகைகள் போட்டு அது மேலே பல சித்தாள்கள் நின்று கைக்கு கை கல் மாறி கட்டடம் உயர்ந்து கொண்டே போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது முடிந்த பிறகு அந்த கட்டடத்திற்கு வர்ணஜால வித்தைகள் எல்லாம் அடித்து கீழே இறங்கும்போது ஒவ்வொரு சவுக்கு மரமாக அவுத்து கொண்டே வருவார்கள். கட்டடம் முடிந்து கிரகப்பிரவேசத்தன்று எந்த கட்டடம் கட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததோ அந்த சவுக்கு மரத்தை யார் கண்ணிலையும் போடாமல் பின்னால் எங்கேயோ மறைத்து வைத்துவிட்டு வேறெங்கேயோ வளர்ந்த வாழை மரத்தை முன்னிட்டு கிரகப்பிரவேசம் நடத்தி அனைவரையும் வரவேற்பார்கள். அத்தனை பெருமையும் வாழை மரத்துக்கு போய்விடும். இதில் ஒரு உண்மை என்ன தெரியுமா? அந்த வாழை மரம் 3 நாள் வாழ்க்கை தான். வாடும், ஆடு மாடுகள் மேயும், குழந்தைகள் பீத்தெடுப்பார்கள், பிற குப்பை வண்டியிலே அது போய் சேரும். மறைந்து கிடக்கிறதே அந்த சவுக்கு மரம் கண்ணீர் விடுவதில்லை. அடுத்த கட்டடம் கட்டுவதற்கு தயார் நிலையில் என்றைக்கும் சிரித்து கொண்டே இருக்கும்.
நீங்க நடித்த முதல் படம் சார்?
2வது படத்துக்கு முந்திய படம்.
உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி?
நினைவில் வச்சுக்கிற அளவுக்கு எந்த நிகழ்ச்சியுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒன்று, மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒலிம்பியாட் நடக்குது, இந்த ஓட்டப்பந்தயத்தில் இந்தியா வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தமிழர் அதுவும் வர்றது ரொம்ப கஷ்டம், லிஸ்ட்லேயே வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது 100 மீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, 400 மீட்டர்ஸ் தடை ஓட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை லாங் ஜம்பாக இருந்தாலும் சரி, ஹை ஜம்பாக இருந்தாலும் சரி, ஒரு தமிழனுக்கு பின்னால் ஒரு வெறி நாய் விட்டால் போதும். சத்தியமாக சொல்கிறேன், த வேர்ல்டு தி பெஸ்ட் ரெக்கார்ட் அவன் தான். உயிருக்கு பயந்து அப்படி ஓடுவான்னா அப்படி ஓடுவான் சார். இந்த ஒரு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை அவங்க வந்து வெறிநாயும் கூட ஓடலான்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா.
முந்தைய நகைச்சுவைக்கும் இன்றைய நகைச்சுவைக்கும் ஏன் இந்த தேய்மானம்?
நிலவு, அதாவது நிலா, ஐ மீன் மூன், என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கும்போது தேய்பெரியா வந்து ஒரு நாள் இருட்டடிச்சு போய் அமாவாசை ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் வளர்பிறை வரத்தானே செய்யும். அந்த வளர் விரை வருவதற்கு அதிக நாட்கள் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு சார்.
ஜாதி பிரிவினை பற்றி உங்க கருத்து என்ன சார்?
பல பேர் பலவிதமான காரணங்கள் சொல்லுவாங்க. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அந்தணன் பிறப்பார். நான் கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொண்டேன். எனக்கு 3 பையன்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். முதல் மகன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான். 2 அவன் ஒரு முசல்மான் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான். 3 அவன் ஒரு ஐயர் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான். எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. காரணம், எல்லா கல்யாணத்திற்குமே நான் மறுப்பே தெரிவிக்காமல் நடத்தி வைத்தது தான். ஏனென்றால் என் மனதிற்குள் இந்த ஜாதி மதம் என்பதெல்லாம் எவ்வளவு பேர் எத்தனை விதமான காரணங்கள் சொன்னாலும் கடைசியில் என் முடிவுக்குத்தான் வந்து தீர வேண்டும். அதை நான் செய்து காட்டவும் முடியும். ஜாதி மதம் என்பது எப்படி வருகிறது என்றால், உன் வெளித்தோற்றம் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் உனக்கு என்னை பிடிக்கவில்லை. 1. 2, உனக்கு ஒன்று பிடித்தது, அது எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் உனக்கு என்னை பிடிக்கவில்லை. 3, உனக்கு ஒன்று பிடித்தது, அதுவே எனக்கும் பிடித்தது, அதனால் உனக்கு என்னை பிடிக்கவில்லை. இதுதான் சார் ஜாதி மதம்.
அடுத்ததாக உங்களிடம் ஒரு அரசியல் கேள்வி சார். பிற்கால இந்தியா எப்படி இருக்கும்?
அது ஒரு டைப்பாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற ஆஸ்திரேலியா இருக்க, இங்கே வந்து கிரிக்கெட்டு, விவசாயம், கங்காரு, புல்வெளிகள், பால், விஞ்ஞானம் இதெல்லாம் ரொம்ப முன்னேறிட்டே இருக்கு. அங்கே இருக்கும் தமிழர்கள், நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஒன்று செய்யுங்களேன், ஒரு புதுசாக மைக்கில் மைக்கு பேசுகிற மைக்கு ஒன்று கண்டுபிடிங்க. அந்த மைக்கு முன்னால் நின்று யாராவது பேசுகிறாங்கன்னா, அவங்க பேசும்போது ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட அந்த மைக்கு டைம் பாம் மாதிரி வெடிச்சு பேசுறவனுடைய தலை சுக்கு நூறாகி ஆன் த ஸ்பாட் செத்துடணும். ஏன்னு கேட்டால், இவன் எடுக்கும்போதே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். இதில் அன்பு இருக்கா? சகோதரி மாதிரி பார்க்குறானா? தாய் மாதிரி பாவிக்கிறானா? அப்படிங்கிறதே போய் ஆரம்பிக்கும்போதே டமால் ஒரு வெடி வெடிக்கும். இவன் இருக்க மாட்டான். அநேகமாக மைக்கு முன்னால் பேசுறதுக்கு எவனுமே வரமாட்டான். மைக்கு முன்னால் பேசுறத நிப்பாட்டினோம்னா சத்தியமாக எந்த கண்ட்ரியுமே முன்னுக்கு வரும் உருப்பிடும் சார்.
உங்கள் குறிக்கோள் என்ன சார்?
குறிக்கோள்னு கேட்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் யார் வம்புக்கும் போகாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதோ ஒரு சம வீட்டில் உட்காந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இடவு வீட்டில் உட்காந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா சண்டை வரணும் சார். சண்டை வரணும், ஆனால் சமாதானமாக முடியணும். அப்புறம் வந்து சளக்கு வழக்கெல்லாம் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது வந்து முடியும் போது சுவாரஸ்யமாக முடியணும். பணக்காரன் ஏழையெல்லாம் இருக்கணும், ஆனால் ஏழை தான் பணக்காரனுக்கு ஐடியாவே கொடுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப சப்புன்னு போயிடும். இப்போ ஏறி ஏறி இறங்கினா தான் அதுக்கு பேரே ட்ரெயின். கை கழுவி கை கழுவி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பந்திக்கு பந்தி மாற்றி மாற்றி வேற வேற வந்தி போட்டால் தான் அது கல்யாண வீடே. அதே மாதிரி செத்து செத்து பொழைச்சா தான் உலகமே. எதையுமே ஃபேஸ் பண்ணுற தைரியம் வேணும் சார். அதான் சார் தமிழனுடைய குறிக்கோளாக இருக்கணும்.
வாழ்க்கை சௌக்கியமா, சங்கீதமா, ஐ மீன் மியூசிக்கலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார்?
சார், நான் ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன் சார். சிமெண்ட் தர போட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆடிட்டோரியம். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் தோடி ராகத்தில் மிகச் சிறப்பான ஒரு வித்வான். அப்பேற்பட்ட மேதை தோடி ராகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சஜ்ஜமத்தை தொட போகிறாரு. எல்லாரும் சீட்டு எட்ஜுக்கு வந்து உட்காந்துருக்காங்க கைதட்டத்துக்கு ரெடியாக. கைதட்டத்துக்கு ரெண்டு கையும் விரித்து வச்சுருக்கிறாங்க, ஒன்று சேரணும். அந்த நேரத்தில் பின் வரிசையில் யாரோ ஒருத்தர் ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து டங்னு ஒரு சத்தத்தில் கீழே போட்டார். தன்னது இல்லை அந்த காசுன்னு தெரிஞ்ச முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவங்க கூட எல்லாரும் திரும்பி அந்த சத்தத்தை தான் கேட்டான், யாரது காசுன்னு. இப்போது எந்த நாதம் பெருசுன்றீங்க, காசினுடைய நாதமா இல்லை சங்கீதத்தினுடைய நாதமா? வி ஆல் பீப்புள் எஸ்பெஷலி ஓவர்சீஸில் இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன், தே லிவ் ஒன்லி ஆன் டாலர்ஸ் அண்ட் கேலரிஸ்.
சார், திருவிளையாடல் படத்தில் சிவாஜி அவர்களை நடிப்பில் நீங்கள் முந்திட்டீங்களே சார்,
அது உங்கள் அபிப்பிராயம். அவரை அடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. நடிப்புக்குன்னே பிறந்த ஒரு பெரிய மேதைன்னு சொன்னாக்க சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஏன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை டப் பண்ணுறதுக்காக, டப்பிங் பேசுகிறதுக்காக திரையிடப்பட்டு காட்டப்பட்டது டைரக்டர் ஏபி நாகராஜன் அவர்களால். அப்போ என்னுடைய படத்தை பார்த்த உடனே சிவாஜி சார் முகமே கொஞ்சம் மாறின மாதிரி இருந்திருக்கு. டைரக்டருக்கு கொஞ்சம் பயம் இருக்கு, ஏதாவது சொல்லிட போகிறாரு, இது வேணாம் எடுத்துருங்க நான் இருக்கிற இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட போகிறாருன்ட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஏபின் இன்னொரு தரம் அந்த சீனை போடு அப்படின்னாரு. அப்போ இன்னும் பயம் ஜாஸ்தியாக போச்சு. மறுபடியும் போட்டாங்க. போட்டவுடனே ஏபின் நான் இருக்கிறதே தெரியலையே, நாகேஷ் தானே இருக்கா பிள்ளைங்க இந்த சீனில் அப்படின்னு இவருக்கு உயிரே இல்லை. அப்புறம் சிவாஜி அவர்கள் சொன்ன வார்த்தைகள், இந்த படம் ஓடணும்னா தயவுசெய்து இந்த நாகேஷ் நடித்த தருமி வேஷத்தில் இந்த படத்தில் ஒரு ஃபுட்டு கூட, அதாவது ஒரு அடி கூட நீ கட் பண்ணாமல் அப்படியே வைக்கணும், அப்போ தான் இந்த படம் ஓடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நடிகர் மாத்திரமல்ல அவர் பெரிய ரசிகர்னு சொல்ல ஆசைப்படுறேன். அதே போர்ஷனை இன்னைக்கு வந்த ஹீரோவோட நான் யார்கிட்டயாவது நடிச்சிருந்தேன்னு சொன்னால் சத்தியமாக தமிழ் மக்கள் யாருமே என்னை தருமி வேஷத்தில் பார்த்துருக்க முடியாது. அதனால் நடிகர் மட்டுமல்ல அவர் பெரிய ரசிகர். அவருடைய சீன் வரும்போது அவர் யாராக இருந்தாலும் சரி மிதித்து தள்ளுவார். அதே சமயத்தில் அவரோட நல்லா யாராவது பண்ணாங்கன்னாக்கா மதிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள்.
இறுதியான கேள்வி சார், ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்?
நண்பரே, ஆஸ்திரேலிய தமிழர்களுக்காக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்காக நான் பதில் சொன்னேனே தவிர எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் என்னுடைய அனுபவம், இதெல்லாம் என்னுடைய சாதனை என்று சத்தியமாக தற்பெருமையிலேயோ இல்லை மற்ற எந்த விதத்திலேயோ நான் சொல்லவில்லை. நான் கடை மனிதன், தரைக்கு சமமானவன், மிக எளியவன். எனக்கு தெரிந்ததெல்லாம் பிடிக்காததெல்லாம் தயவுசெய்து யாரும் யாருக்கும் உபதேசம் செய்யாதீர்கள். நெவர் அட்வைஸ் எனிபடி. இஃப் யூ நீட் அட்வைஸ் எனிபடி வில் ஹெல்ப் யூ. இஃப் யூ நீட் ஹெல்ப் எவ்ரிபடி வில் ஒன்லி அட்வைஸ் யூ. இதுதான் ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். நன்றி, வணக்கம்.